ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம்.
இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் கடந்த பகுதிகளில் அச்சராதி மார்க்கம் அப்படின்னு இந்த சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது, சாதகர்கள் செல்லுகின்ற வழி. அப்போ இங்கே வழி என்பதற்கு மரணத்திற்கு பிறகு ஆன்மீக சாதகர்களும் இறைஞானி உறுதி பெற்ற மகான்களும் செல்லுகின்ற அச்சராதி மார்க்கம் அல்லது ஒளிப்பாதை என்ற பொருளையும் கொள்ளலாம் என்பதாக இந்த உபநிஷத் நமக்கு சுட்டி காட்டுவதாக இந்த இடத்துல நாம இந்த உபநிஷத்தை முடிக்கிறோம். அப்ப உபகோசல வித்தை போன்ற தியானங்களை பழகி ஆன்மீக அனுபூதிகளை பெற்றவர்கள் மரணம் அடைந்த பிறகு அவர்களுக்கு அந்திம கிரியைகள் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர்கள் ஒளியுலகை அடைகிறார்கள். ஒளியிலிருந்து பகல், பகலிலிருந்து வளர்ப்பிறை, வளர்ப்பிறையிலிருந்து சூரியன் வடக்கு நோக்கி செல்கின்ற உத்தராயண காலத்தில் 6 மாதங்களும், 6 மாதங்களிலிருந்து வருடம், வருடத்திற்கு சூரியன், சூரியனிலிருந்து சந்திரன், சந்திரனிலிருந்து மின்னல், இப்படி எல்லாம் கடந்து உலகத்தை அடைகிறார்கள். சத்தியலோகத்துக்கு வருகின்ற மனிதர் அல்லாத ஒருவர் அங்கே அவர்களை ஒளிப்பாதை வழியாக அழைத்துச் செல்கிறார். இந்த பாதை இறைப்பாதை. அதில் செல்பவர்கள் மானிட உலகாகிய சூழலில் மீண்டும் வருவதில்லை, மீண்டும் பிறப்பதில்லை என்று இந்த இடத்துல இந்த உபநிஷத்தை சுட்டிக்காட்டு. அப்ப இந்த உபநிஷத்தை இப்படி சுட்டி காட்டும் போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, அப்ப இந்த மாதிரி நமக்கு 6 மாத காலங்கள்ல வந்து உத்தராயண காலம் இருக்கு, 6 மாத காலம் வந்து தட்சிணாயன காலம் இருக்கு. அப்ப இங்க உத்தராயணம் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த காலம், தட்சிணாயணம் ஒரு சாதாரண காலம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்க பேசுறது வச்சு கணக்கு போட்டு வச்சிருக்கோம். ஆனா இங்க உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படிங்கறத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்ப தட்சிணாயணம் அப்படின்னா என்ன, தட்சிணம் அப்படின்னா என்ன தெற்கு, இப்ப உத்தராயணம் அப்படின்னா உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த விஷயத்த கூடகமா மகான்கள் பேசுறாங்க. அப்ப இங்க வந்து நம்ம சாஸ்திரங்களை படிக்கும் போது உயரிய விஷயங்களை நம்ம உள்வாங்கும் போது நம்முடைய மைண்ட் ஆனது என்ன ஆகுதுன்னா அப்டேட் ஆகும், லிஃப்ட் ஆகும், தேவையில்லாத விசய சூழ்நிலிருந்து விலகி நம்முடைய உண்மை தன்மைகளை புரிய வச்சுக்கோம். அப்படி புரிய வைக்கும் போது அதுதான் இங்க நம்முடைய தெய்வீகத்தன்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு விவேகமான பாதை என்பதை இங்க ஒளிப்பாதை என்று இங்க சாஸ்திரம் கூற வருவதாக நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒளிப்பாதை அப்படின்னா இறந்த பிறகு எங்கேயோ அப்படியே போறது அப்படிங்கிற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கூடாது. பட் இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல கூடகமா கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த கதைகளுடைய தாத்பரியம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த கதைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்ப அதுக்குண்டான ஞான பாதையை வந்து இந்த சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும். மரணத்துக்கு பின் அப்படிங்கும் போது என்ன பேசுது அப்படின்னா, இப்ப மரணத்துக்கு பின்னால மனிதன் தனது வினை பயன்களுக்கு ஏற்ப 3 பாதைகள் வழியாக செல்கிறான் அப்படின்னு இந்த சாஸ்திரம் சொல்லும். பல்வேறு உலகங்களுக்கு சென்று நல்வினை அல்லது தீவினைகளை அனுபவித்து மீண்டும் பூமிக்கு திரும்புகின்ற சாதாரண மனிதர்கள் செல்வது கிருஷ்ணகதி. அது என்னன்னா பித்ருயானம் அல்லது புகைப்பாதை அப்படின்னு பேர். அப்ப தீய வினை பயன்களின் காரணமாக மிருகங்கள், தாவரங்கள் போன்ற பிறவிகளை எடுக்க நேர்வோர்கள் செல்லுகின்ற பாதை அதோகதி அல்லது கீழ்ப்பாதை என்பதாக இந்த சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப இந்த மாதிரி ஒரு கீழ்ப்பாதை, ஒரு அதோகதி பாதை அப்படின்னா என்ன, அதாவது நமக்கு இந்த உலகத்துல வந்து மனிதனாக நம்ம பிறந்திருந்தாலும் நமக்கு அந்த உண்மை நிலை என்ன தெரியல. இப்ப கிருஷ்ணகதி அப்படின்னு ஏன் அதை சொல்லுதுன்னா, கிருஷ்ணம் என்றால் இருள் என்று அர்த்தம். இப்ப கிருஷ்ணன் அப்படின்னா நீங்க உடனே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நினைச்சிக்கூடாது. இங்க சான்ஸ்கிரிட்ல வந்து கிருஷ்ணன் அப்படின்னா கருமை அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த கருமைங்கிற பெயர்ல இங்க கிருஷ்ண பாதை, கிருஷ்ணகதி அப்படின்னா இருள் சூழ்ந்த கால உலகத்துக்கு போயிடுவோம், அது வந்து புகைப்பாதை, அங்க வந்து ஒண்ணுமே தெரியாது. அப்ப வந்து நம்ம தீய வினைகளின் பயனாக அந்த மாதிரி கீழ்நிலை பாதைக்கு போய் நம்ம கீழ்நிலை பிறவிகளை எடுக்கிறோம் அப்படிங்கறது இங்க கூடகமா சாஸ்திரம் சொல்லுது. அப்ப யார் ஒருவன் வந்து உத்தராயண பாதை, மேல்நிலை பாதைக்கு செல்ல முடியும் அப்படின்னு பார்த்தா, ஆன்மீக சாதனைகள் செய்து இறை அனுபூதி பெற வேண்டும், அப்பதான் அவங்க மேல்நிலை பாதைக்கு போக முடியும். அப்ப இறை அனுபூதி பெற்ற மகான்கள் செல்வது அர்ச்சராதி மார்க்கம் என்ற தேவயானம் அல்லது சுக்லகதி என்று ஒளிப்பாதை என்பதாக இங்க பார்க்கிறோம். சுக்லகதி அப்படின்னா சுக்லம் என்றால் வெண்மைன்னு அர்த்தம். இப்ப கிருஷ்ணம் என்றால் கருமை, சுக்லம் என்றால் வெண்மை. அப்ப நம்ம சுக்லகதியில போறோம் அப்படின்னா வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய பாதையில போறோமா அப்படின்னு எடுத்துக்காம, சுக்லகதி அப்படின்னா நம்ம ஒரு ஒளி பொருந்திய பாதையில போறோம் அப்படின்னா நம்ம ஒரு அறிவு சார்ந்த வாழ்க்கையை வாழ்கின்றோம்னு புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து வெளிப்படையா மகான்கள் பேசாம இந்த மாதிரி கூடகமா பேசிக்கிட்டே போவாங்க. அப்ப இங்க ஒளி பொருந்திய பாதை அப்படிங்கிறது இந்த மாதிரி அத்தியாத்ம ஞானத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொண்ட ஞானம் தான் நமக்கு ஒளி பொருந்திய பாதை என்பதாக இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குங்கிறத இங்க சாஸ்திரம் சொல்ல வரும். இதை நம்ம நல்லா மனதுக்குள்ள வச்சுட்டு நம்ம எது வழியா பயணிக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்தது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல வந்து சுவாமி விவேகானந்தருடைய ஒரு கருத்தை வந்து இந்த உபநிஷத்துடைய விரிவலையாளர் இருக்காங்க, அந்த கருத்துரைகளை எழுதின மகான்கள் இருக்காங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க இந்த இடத்துல அப்படின்னா, சுவாமி விவேகானந்தருடைய கருத்தை வச்சு ஒரு இடத்துல பேசுறாரு, அதை நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த மாதம் வருடம் என்பதையெல்லாம் தெளிவாக அறிந்தவர்கள் யாரும் இல்லை. ஒவ்வொருவரும் தனக்கு தோன்றியதை பொருட்கொள்கின்றனர். சிலர் இவைகள் வெறும் பிதற்ற என்று கூறுகின்றார்கள். சூரிய மண்டலத்திற்கு போவது, சந்திர மண்டலத்திற்கு போவது, மின்னல் மண்டலத்திற்கு ஒருவன் அந்த ஆன்மாவுக்கு உதவி செய்வது, இவைகள் பற்றி யாருக்கும் எதுவுமே தெரியாது அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்றார். ஏன்னா இங்க வந்து ஞானப்பாதை அப்படிங்கறத புரிஞ்சுக்காம, இப்ப சுக்லகதி அப்படின்னா நம்ம இறந்த பிறகு ஏதோ அந்த சூரியனுடைய ஒளிக்கற்றை வழியா போறதாகவும், கிருஷ்ணகதி அப்படிங்கும் போது ஏதோ அதல பாதத்துக்குள்ள நம்ம சிக்கிக்கிற மாதிரியும் இங்க வந்து சாஸ்திரம் பேசுறத அப்படி புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இல்லை, இங்க வந்து ஞானம்ங்கிற பாதை வந்து நமக்கு சுக்லகதியாகவும், அஜ்ஞானம் என்ற பாதை வந்து கிருஷ்ணகதியாகவும் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற விஷயமாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த இங்க சுவாமி விவேகானந்தர் சொல்றதாக இந்த பாதை இந்த பகுதியில வந்து ஒரு விளக்கவுரை ஆசிரியர் வந்து இதை எடுத்து மேற்கொண்டு காட்டுற. அப்ப அதை நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். அப்ப இங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த பாதையில நாம எந்த பாதையில போகணும், சுக்லகதியில போகணும் அப்படிங்கும் போது அறிவு பாதையில் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த முறையில இந்த 15வது பகுதி வந்து நிறைவு பெறுகிறது. இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய 15வது பகுதி. அப்புறம் அடுத்தது 16வது பகுதியில யாகத்தில் தவறுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இங்க பேசுது உபநிஷதம். இது வந்து 4வது அத்தியாயத்தினுடைய இறுதி பகுதியாக பார்க்கிறோம். இப்ப இரண்டு யாகங்களில் நேரக்கூடிய சில தவறுகள் பற்றியும் அவற்றின் பரிகாரத்தை பற்றியும் இங்கு சாஸ்திரம் எடுத்து சொல்வதாக இந்த இடத்துல வருது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெரிய யாகங்களில் பொதுவாக 18 பேர் முக்கியமானவர்கள். அவர்கள் வந்து ரிக்வேத புரோகிதர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏற்கனவே அவங்களை வந்து ஹோர் குரு அப்படின்னு சொல்லுவோம், கணபாடிகள் சொல்லுவோம், கணபாடிகள் ஹோர் குரு அப்படின்னாலும் அதுக்கு பேர் வச்சிருக்கோம். அப்ப 4 பேர் யஜுர்வேத புரோகிதர்கள், அவர்களை வந்து அத்வரியுங்கிற கணபாடிகளா சொல்லுவோம். அப்ப இங்க அத்வரியு, ஹோத்ரு, அப்புறம் வந்து உத்ரு, அர்த்ரு அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்முடைய பாடத்திட்டங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இது மாதிரி 4 பேர்லாம் வருவாங்க. அப்ப இந்த யஜுர்வேத புரோகிதர்கள் 4 பேர், சாமவேத புரோகிதர்கள் 4 பேர், 4 வேதங்களும் தெரிந்த புரோகிதர்கள் 4 பேர் அப்படின்ட்டு யாகம் யாருக்காக செய்யப்படுகிறதோ அந்த யஜமானன், அப்புறம் அவருடைய மனைவி, அப்படி 4 பேர் கொண்ட குழுவில் ஒருவர் தலைமை புரோகிதராக செயல்படுகிறார். இவர்களின் 4 வேதங்களும் அறிந்த புரோகிதர் தலைமை புரோகிதர் என்ற பிரம்மா என்பதாக அழைக்கப்படுகிறார் என்று இந்த இடத்துல இந்த யாகத்தினுடைய வேள்வியை நடத்துகின்றவர்களை பற்றி இங்க ஒரு அறிமுக உரையா இங்க சொல்லுது. இதுல ரிக்வேத புரோகிதர்கள் உரிய வேளையில் உரிய தேவர்களுக்குரிய மந்திரங்களை ஓத வேண்டும். யஜுர்வேத புரோகிதர்கள் அந்த தேவர்களுக்குரிய ஆகுதிகளை உரிய மந்திரங்களில் அக்னியில் சமர்ப்பிக்க வேண்டும். சாமவேத புரோகிதர்கள் உரிய சாமதானங்களை இசைக்க வேண்டும். யாகங்களில் பிரம்மாவின் இடம் மிகவும் முக்கியமானது. இவர் யாகத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் நன்றாக தெரிந்தவராக இருக்க வேண்டும். மந்திரங்கள் கிரியைகள் அனைத்தையும் அவர் கண்காணிக்க வேண்டும். எங்காவது தவறு நேர்ந்தால் அதற்குரிய பரிகாரத்தை அவர் செய்ய வேண்டும் என்பதாக இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப அதே அடிப்படையில் இங்க இந்த உபநிஷத் என்ன சொல்ல வருதுன்னா, ரிஷி யஜுர் சாமவேத புரோகிதர்களுக்கு வாக்கு நன்றாக செயல்பட வேண்டும், பிரம்மாவிற்கு மனம் நன்றாக செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, இப்ப வந்து இங்க வாக்கு மனம் அப்படிங்கிற அடிப்படையில இப்ப அந்த புரோகிதம் செய்ய வருகின்றவர்கள இந்த வேதங்களை படிக்கக்கூடிய புரோகிதர்கள் இருக்காங்க இல்லையா, ரிஷிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணணும், நல்லா படித்து உச்சாரணம் செய்யும் போது அந்த வேத மந்திரங்களை தப்பு இல்லாம சொல்லணும். அதனால அவர் இடத்துல வாக்கு நன்றாக இருக்க வேண்டும். ஆனா அந்த புரோகிதர்களுக்கு தலையாய புரோகிதரா இருக்கக்கூடிய பிரம்மாங்கிறவர் வந்து மனதளவுல திடமா இருக்கணும். ஏன்னா அவர் வந்து அவங்க ஏதாவது தப்பு செய்யறாங்களாங்கிறத கண்காணிச்சுட்டே இருந்து டக்குன்னு அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடியவரா அவர் இருக்கணும். அப்படிதான் இந்த வேள்விகள் நடத்தப்பட வேண்டும் என்ற புற வேள்விகளுடைய அடிப்படையில இந்த சாஸ்திரம் சொல்ல வருது இல்லையா. இதை வந்து நம்ம அகவேள்வியின் அடிப்படையில பார்க்கும்போது கூட, இப்ப நாம வந்து இப்ப நம்ம நடைமுறையில வாழுகின்ற இந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இங்க நம்முடைய மனோ வாக்குல தான் அடங்கியிருக்கு. அப்ப அந்த மனோ வாக்குல நம்ம மனதளவுல எப்படி இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம நம்மளை கண்காணிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து அகவிழிப்போடு இருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்முடைய அகவேள்வி வந்து சரியாக நடக்கும். இப்ப நம்ம அகவேள்வி சரியாக நம்ம நடக்கிறதுல வந்து எப்ப தப்பு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரம்மா என்கின்ற பிரதான புரோகிதர் இருக்கார் இல்லையா, அதுதான் மனசு. அப்ப அந்த பிரம்மா என்ற பிரதான புரோகிதர் வந்து சரியா கண்காணிக்கப்படலைன்னா, நம்முடைய புலன்களுடைய அடிப்படையில உடல்களுடைய அடிப்படையில நம்ம கவனிக்கப்படாமல் இருந்தோம் அப்படின்னா அங்க தவறுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த தவறுகள்னால என்னன்னா, அந்த யஜ்னம் கெட்டு போகும், அந்த வேள்வி கெட்டு போகும். இப்ப வந்து பிரம்மாங்கிற புரோகிதர் வந்து இப்ப புற வேள்வியில வந்து சரியா கண்காணிக்காம இருந்தார் அப்படின்னா, அந்த வேள்வியை செய்து கொண்டிருக்கிற ஒரு ரிஷிகள் இருக்காங்க இல்லையா, கணபாடிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, தப்பு தப்பா மந்திரங்களை சொல்லி அந்த வேத மந்திரத்தை சரியா உச்சரிக்காம சொல்லிட்டாங்கன்னா அந்த வேள்விக்கு ஒரு பங்கம் வந்துடும். அப்ப அந்த வேலை செஞ்சு பலன் இல்லை, அந்த எஜமானனுக்கு பலன் இல்லாம போயிடும். அப்ப அது மாதிரி இங்க வந்து நம்மை நாம் உணர்வதற்கான ஒரு விஷயமாக இங்க இந்த உடம்பு வந்து இருக்கு. ஆன்மா, ஆத்மா அப்படின்னா நம்மளுடைய எஜமானம் தான் ஆன்மா. நம்ம ஏற்கனவே இதை வந்து கடவு உபனிஷத்துல பார்த்தோம். கடவு உபனிஷத்துல வந்து ஒரு தேரனுடைய கதையை எடுத்து நம்ம பார்க்கும்போது, ஒரு தேரில் பூட்டப்பட்ட தேர் ஒட்டி வந்து யாரு பூத்தி, அப்புறம் அந்த கடிவாளங்கள் எல்லாம் என்ன, மனசனுடைய குலங்கள் அப்படின்னு ஒவ்வொன்றும் நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்ப அந்த தேர்ல உட்காந்து இருக்கிற எஜமான் யாரு, ஆத்மா. அப்ப இங்க ஆத்மா வந்து தன்னுடைய இலக்கை அடையணும் அப்படின்னா, அந்த உடல் என்ற தேர்ல வந்து இங்க குலங்கள் சரியா இருக்கணும், அப்புறம் அந்த புத்தி சரியா வேலை செய்யணும், மனசு சரியா வேலை செய்யணும், குதிரைகள் எல்லாம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாமே பார்த்தோம். அது மாதிரி இங்கேயும் இங்க சாஸ்திரம் இது அப்படி கூடகமா சொல்லுது. இங்க வந்து வேள்வியில அடிப்படையா வச்சு இந்த விஷயத்தை இங்க விளக்கம் கொடுக்குது. அந்த வேள்வியினுடைய விளக்கம் என்னன்னா, இங்க புரோகிதர்கள் எப்படி புறவேள்வி செய்யும் போது அந்த வார்த்தைகளை சரியா கையாளாம தப்பு செய்தா அந்த வேள்வி பங்கம் வந்துடும், அது மாதிரி நாம இந்த உலகத்துல கையாளுகின்ற விஷயங்களை சரியாக கையாளவில்லைன்னா அதுல பங்கம் வந்துடும். அப்ப அது பங்கம் வராம சரியா செய்யணும்னா, அங்க எப்படி தலைமை புரோகிதராக இருக்கின்ற பிரம்மா இருந்து வழிநடத்துகிறாரோ, அது மாதிரி இந்த நம்ம உடல் இயங்குவதற்கான தலைமை புரோகிதரான மனசுதான் இங்க பிரம்மாவா இருக்கு. ஆகவே இங்க மனது வந்து எந்த கட்டுப்பாட்டுல உங்களுக்கு இயங்கிட்டு இருக்குங்கிறத இங்க கண்காணிக்கணும். அப்ப மனம் வந்து அதனுடைய ஞாபக சக்தி இல்லாம பிரம்மா எங்க வேடிக்கை பார்த்துக்கிறாருன்னு வைங்க. இப்ப ஒரு புறவேள்வி நடந்துட்டு இருக்கு, புறவேள்வியில வந்து ஒரு விற்பனர் வந்து வேதம் மந்திரங்களை படிச்சுட்டு இருக்காரு. அப்ப அவர் தப்பு தப்பா படிக்கிறாரு, ஆனா பிரம்மா கவனிக்காம எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, எல்லாம் மொபைல் போனை நோண்டிட்டு இருக்காருன்னு வச்சுக்கீங்க. இன்னைக்கெல்லாம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு வேள்வியெல்லாம். அப்ப வந்து உட்காந்துட்டு மொபைல் போனை நோண்டிட்டு இருப்பாரு, அவர் பாட்டு வேள்வியை படிச்சுட்டு இருப்பாரு. அப்ப இங்க தப்பு நடந்ததுன்னா பிரம்மா அதை திருத்தாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாருன்னா அந்த வேள்வி பங்கம் வந்துடும், அந்த வேள்வி செய்த எஜமானனுக்கு பயன் இல்லாம போயிடும். இது வந்து புறவேள்வி நியதி. அது மாதிரி அகவேள்வி நியதியும் இங்க மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கண்காணிக்காம விட்டுட்டீங்கன்னா அது என்ன பண்ணுவோம், நம்மளை அதனுடைய போக்கில இருந்து விடுவிச்சுட்டு இந்த புலன்களுடைய அடிப்படையில் இயங்க ஆரம்பிச்சிடும். அப்ப இங்க புலன்கள் வந்து தாறுமாறா போவோம், கண்டபடி நம்மளை புற விஷயங்கள் ஈடுபடுத்தும் அப்படிங்கறது இந்த இடத்துல சாந்தோக உபனிஷத்தை எடுத்து இந்த மாதிரி ஒரு உமானத்தோட இங்க புரியுது. அது எப்படி இங்க சொல்ல வருதுன்னா, இந்த இடத்துல இந்த வேள்வியில போடக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒருத்தர் போட்டுட்டே போவாங்க. அந்த யாகனத்தில் போடக்கூடிய ஆகுதிகளை வந்து போடும்போது இப்போ அது எப்படி காற்று வச்சு உமானமா சொல்றாங்க, அதாவது காற்று வீசுகிறதோ அது யாகத்தை வந்து அக்னியை வந்து அலக்கழிக்க வைக்கும். அப்ப அதை அந்த அக்னியை அலக்கழிக்க வைக்கிறது மட்டும் இல்ல, அது நல்லா எரிய வைக்கிற போது அதுல போடக்கூடிய ஆகுதிகள் எல்லாம் இன்னும் நல்லா எரிந்து சாம்பல் ஆகும். அப்ப இது மாதிரி அது வந்து நல்லா எரிய வைக்கிறதுக்கு வாயு வந்து எப்படி நமக்கு அந்த வேள்வியை சிறப்பாக நடத்துவதற்கு தூய்மைப்படுத்துவதற்கு உபயோகமாக இருக்கோ, அது மாதிரி இங்க நம்ம அகமுகமா நம்ம செய்யக்கூடிய இந்த பயிற்சி முறைகள்ல வந்து நம்ம வந்து பிராணன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூடகமா இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அதாவது புறவேள்வி வந்து சரியா நடக்கணும்னா அங்க காற்றினுடைய உதவி தேவைப்படுது. காற்று சரியா வீசல அப்படின்னா அக்னியில் போடப்பட்ட ஆகுதிகள் வந்து முழுசா எரிஞ்சு சாம்பல் ஆகாது, அமைஞ்சமிஞ்சு போவோம். அப்ப அதுக்கு என்ன பண்ணுவோம், நெய்யை ஊத்தி ஊத்தி திருப்பி அதை தூண்டி விடுவோம், சரியான காற்று கிடைக்கிற மாதிரி செஞ்சு கொடுப்போம். அந்த குச்சிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆகுதியில போடக்கூடிய அந்த சமைப்புகள் எல்லாம் இருக்கு, அந்த சமைப்புகள் எல்லாம் வந்து கிளறி விடுவோம். அப்ப இதெல்லாம் நம்ம புறவேள்வியில் எப்படி செய்யறோமோ அது மாதிரி இங்க அகவேள்விக்கு வந்து நமக்கு அந்த புற காற்று எப்படி பயன்பாட்டில் இருக்கோ அது மாதிரி அகக்காற்று அதிக பிராணன் வந்து நமக்கு பயன்பாட்டில் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூடகமா இங்க வந்து பேசுது. அப்ப அந்த அந்த பிராணனே இங்க மனமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தையும் இங்க சொல்ல வருது. அப்ப பிரம்மாவிற்கு மனம் நன்றாக செயல்பட வேண்டும், ரிக்யஜு சாமவேத புரோகிதர்களுக்கு வாக்கு சிறப்பாக செயல்பட வேண்டும், அப்போது மட்டுமே யாகம் வெற்றி பெறும் என்பதை இங்க நம்ம பார்க்க முடிகிறது என்பதாக இந்த இடத்துல சொல்ல வருது. அப்புறம் அடுத்தது என்ன சொல்ல வருதுன்னா, மனம் வாக்கு ஆகிய இரண்டு பாதைகளும் மனம் என்ற பாதையை பிரம்மா தன் மனதால் தூய்மைப்படுத்துகிறார். கோத்தா அத்வரியு உத்ராத ஆகியோர் வாக்கு என்ற பாதையை தங்கள் வாக்கால் தூய்மைப்படுத்துகின்றார். அப்போ பிராதர் அனுவாகத்திற்கு பிறகு பிரதிதானியத்திற்கு முன்பு பிரம்மா பேசினால் அவர் ஒரு பாதையை தூய்மைப்படுத்துகிறார், மறுபாதை அழிய நேர்ந்தது. எப்படி ஒற்றை காலால் நடப்பவன் துன்புற நேர்கிறதோ, அது போல ஒரு சக்கரத்தால் ஓடுகின்ற ரதம் வந்து குடை சாய்கிறதோ, அப்படியே பிரம்மா பேச நேர்கின்ற யாகமும் அழிகிறது. யாகம் அழிவதால் எஜமானனும் அழிகிறான். புண்ணியம் பெறுவதற்காக செய்யப்பட்ட அந்த யாகம் வந்து பெரும் பாவியாக மாறுகின்றான் என்று இந்த இடத்துல சொல்ல வருது. அப்ப இந்த யாகத்தின் வெற்றிக்கு பிரம்மாவின் வாக்கு செயல்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம், மனம் செயல்பட வேண்டும், மற்ற மூன்று வகை புரோகிதர்கள் வாக்கு செயல்பட வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப இங்க கூடுமான வரைக்கும் இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க மற்ற புரோகிதர்களுடைய வாக்கு வந்து செயல்படக்கூடாதுனா பிரம்மாவுக்கு வாக்கு செயல்படக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? பிரம்மாவினுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வரக்கூடாது. அப்ப வருதுன்னா என்ன தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். பிரம்மா வாயிலிருந்து நீ என்ன வந்து தப்பா சொல்ற திருச்சிக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொல்றாருனாலே அவருக்கு அவர் வாயிலிருந்து வார்த்தை வெளிப்படுதுன்னா அங்க வந்து தவறு நடக்குது அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல உபனிஷத் பேசுறது இப்படி ஒரு கூடகமான விஷயங்களாகவே இங்கு வடிவமைத்திருக்கிறார்கள் என்று நாம பார்க்க முடிகிறது. அப்போ இங்க வந்து மற்ற மூன்று வகை புரோகிதர்கள் வந்து வாக்கு செயல்பட வேண்டும், பிரம்மாவின் வாக்கு செயல்படக்கூடாது என்பது இதனுடைய பொருள். அவர் அந்த அளவிற்கு மனதை யாகம் மற்றும் மற்ற புரோகிதர்களின் செயல்பாட்டில் செலுத்தி இருக்க வேண்டும் என்பதாகவும், யாக கிரியைகளிலோ வேத மந்திரங்களின் உச்சரிப்பிலோ ஏதேனும் தவறு நேர்ந்தால் பிரம்மா அதை சுட்டிக்காட்டவும் பரிகாரத்தை கூறுவதற்கு பேச நேர்ந்தது. பிரம்மாவின் வாக்கு செய்யப்பட்டால் யாகத்தில் தவறு நேர்ந்திருக்கிறது என்று பொருள். அதாவது பிரம்மா பேச நேரும் போது யாகமாகிய தேர் ஓடுகின்ற இரண்டு பாதைகளில் மனம் என்ற பாதையை தூய்மை பெறுகிறது. ஏனெனில் பிரம்மாவின் மனம் விழிப்புடன் செயல்படுகிறது. ஆனால் மற்ற புரோகிதர்களின் பங்கான வாக்கு என்ற பாதை குறைபடுகிறது. ஏனெனில் அவர்கள் மந்திர உச்சரிப்பிலோ வேறு எதிலோ வாக்கினால் தவறிழைத்தார்கள் என்றால் இரண்டு கால்கள் உடையவனின் ஒரு கால் பழுதுபட்டால் அவனது பயணம் வெற்றி பெறுவதில்லை. அதுபோல இரண்டு சக்கரங்கள் உடைய தேர்ச்சியில் நின்ற ஒரு பாதையில் ஒரு சக்கரம் பழுதுபட்டால் பயணம் முழுமை அடைவதில்லை. அவ்வாறே குறைபடுகின்ற யாகம் எஜமானனுக்கு பலன் தருவதில்லை என்பதை இந்த இடத்துல இந்த உபனிஷத் இந்த இடத்துல பேசுவதாக நம்ம இதை பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் வந்து ஏன் இந்த இடத்துல உபனிஷத்து இதெல்லாம் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி ஓம் நான் பேசுறது கேட்குறீங்க? அப்ப இங்க வந்து இந்த இடத்துல என்ன சொல்லுது, இரண்டு கால்களால் நடப்பவனின் பயணம் இலக்கை அடைகிறது, அதுபோல் இரண்டு சக்கரங்களுடன் ஓடுகின்ற தேரின் பயணம் வெற்றிகரமாக அமைகிறது. பிரம்மா பேச நேராமல் இருப்பதினாலே யாகமும் வெற்றி பெறுகிறது. யாகம் வெற்றி பெற்றால் யஜமானனும் பலன் பெறுகின்றான், யாகம் செய்து அவன் சிறப்பு பெறுகின்றான் என்று இந்த இடத்துல இந்த மந்திரம் நிறைவு பெறுகிறது. அப்ப இதெல்லாம் வேத காலத்துல நம்ம எப்படி எல்லாம் யாகம் பண்ணணும், இதெல்லாம் எப்படி ப்ரொசீஜர் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இப்போ ஓரளவுக்கு மேலோட்டமா பார்த்தோம். இதை பத்தி நம்ம நிறைய ஏற்கனவே பல உபநிஷதங்கள் முதல்ல பேசி இருக்கிறோம். அப்ப இங்க தவறுக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கறது இந்த வேள்வியில பார்க்கும்போது, யாக மந்திரங்களின் உச்சரிப்பில் தவறு நேர்ந்தால் அதற்கு பரிகாரமாக வியாக்ருதி ஹோமம் செய்ய வேண்டும். வியாக்ருதி ஹோமத்தை பற்றிய பகுதி இனி வருகின்றது. இதன் மூலம் மூன்று மந்திரங்கள் வியாக்ருதி மந்திரங்களின் மகிமையை கூறுகின்றன. அப்போ வியாக்ருதி மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறதுனா, இங்க வந்து பிரம்மதேவன் உலகங்களை தியானித்தார், தியானித்த போது அவற்றின் சாரத்தை எடுத்தார், அவ்வாறு பூமியின் சாரமாக சூரியன் ஆகியவைகள் கிடைத்தன. பின்னர் பிரம்மதேவன் அக்னி வாயு சூரியன் ஆகிய மூன்று தேவதைகளையும் தியானித்தார். அக்னியின் சாரமாக ரிக் மந்திரங்களும், வாயுவின் சாரமாக யஜுர் மந்திரங்களும், சூரியனின் சாரமாக சாம மந்திரங்களும் கிடைத்தன. அதன் பிறகு பிரம்மதேவன் ரிக் யஜுர் சாம வேதங்களையும் தியானித்தார். ரிக் மந்திரங்களிலிருந்து மந்திரங்களிலிருந்து புவ, சாம மந்திரத்திலிருந்து விஸ்வ ஆகிய மந்திரங்கள் கிடைத்தன. அதாவது இப்ப மூன்று வேதங்கள்ல இருந்து மூன்று மந்திரங்களை நம்ம பெற்றோம் அப்படிங்கிறது இந்த உபநிஷத்துல பேசு. ரிக் வேதத்திலிருந்து பூங்கிற மந்திரமும், யஜுர் வேதத்திலிருந்து புவங்கிற மந்திரமும், சாம வேதத்திலிருந்து ஸ்வக அப்படிங்கிற மந்திரத்தையும் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்றது இங்க பேசுது. இதை வந்து காயத்ரி மந்திரத்துல நம்ம பாக்குறோம் இல்லையா, ஓம் பூர் புவ ஸ்வக அப்படின்னு வருது இல்லையா, ஓம் பூர் புவஸ்வகம் தான் வரும். அந்த மூன்று மந்திரங்களும் இந்த மூன்று வேதங்களிலிருந்து பெறப்பட்டது என்பது இந்த இடத்துல உபனிஷத் சுட்டிக்காட்டு. அப்ப இவ்வாறு பிரம்மதேவனின் தவத்தின் பலனாக இந்த அனைத்து உலகங்களின் சாரமாக, தேவதைகளின் சாரமாக, வேதங்களின் சாரமாக வியாக்ருதி மந்திரங்கள் திகழ்கின்றன என்று இங்க சொல்ல வருது. அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், வியாக்ருதிகள் அப்படிங்கறது இந்த மூன்று எழுத்துக்கள் தான். பூ புவ ஸ்வக அப்படிங்கிற மந்திரங்களை எழுதிக்கணும். அப்ப இங்க பூ புவ ஸ்வக அப்படிங்கிற மூன்று மந்திரங்களை வியாக்ருதிகளா வச்சு இங்க அந்த மந்திரங்களை சொல்வதுதான் இங்க வந்து பரிகாரம் என்பது இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப ரிக் மந்திரங்களை தவறு நேர்ந்தால் பூஸ்வாகா என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும், பிரம்மா காகபக்தி அக்னியில் ஆகுதி அளிக்க வேண்டும், ரிக் மந்திரங்களின் காரணமாக ஏற்பட்ட குறையை ரிக் மந்திரங்கள் மேன்மேலும் ஆற்றலாலும் பிரம்மா சரி செய்கிறார் என்பதாக இந்த இடத்துல இந்த மந்திரம் சொல்ல வருது. அது மாதிரி யஜுர் மந்திரங்களை தவறு நேர்ந்தால் உபஸ்வாகா என்ற மந்திரத்தை உச்சரித்து பிரம்மா அக்னியில் ஆகுதி அளிக்க வேண்டும், யஜஸ் மந்திரங்களின் காரணமாக ஏற்பட்ட குறையை யஜுர் மந்திரங்கள் மேன்மையாலும் ஆற்றலாலும் பிரம்மா சரி செய்கிறார் என்பதாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி சாம மந்திரங்கள் தவறு நேர்ந்தால் சுவஸ்வாகா என்ற மந்திரத்தை உச்சரித்து பிரம்மா ஆகாவணிய அக்னியில் ஆகுதி அளிக்க வேண்டும், சாம மந்திரங்களின் காரணமாக ஏற்பட்ட குறையை சாம மந்திரங்களின் மேன்மையாலும் ஆற்றினாலும் பிரம்மா சரி செய்கிறார் என்று இங்கு பார்க்க வேண்டும். அப்ப இது மாதிரி வந்து வேள்வி நடக்கும் போது இந்த மூன்று விதமான வியாக்குறுதிகளை எடுத்துக்கொண்டு அந்த வேள்விக்கு பரிகாரமாக அந்த காலத்துல சரி செய்யப்படுகின்றது அப்படிங்கறது இங்க சாஸ்திரம் பேசுது. அப்புறம் அடுத்தது பிரம்மா எதனோட எதை இணைக்கிறார் அப்படிங்கிறது அடுத்த மந்திரம் சொல்ல வருது. அது என்ன சொல்றதுன்னா, உப்பின் உதவியால் தங்கமும், தங்கத்தின் உதவியால் வெள்ளியும், வெள்ளியின் உதவியால் வெள்ளியமும், வெள்ளியத்தின் உதவியால் காரியமும், காரியத்தின் உதவியால் இரும்பும், இரும்பின் உதவியால் மரமும், மரத்தின் உதவியால் தோளும் இணைக்கப்படுகின்றன அப்படின்ட்டு இங்க வந்து அந்த பரிணாமங்கள், அதாவது இயற்கையினுடைய பரிணாமங்களை வந்து இங்க சாஸ்திரம் பேசும். அங்க இங்க என்ன சொல்ல வருதுன்னா, இங்க ஒவ்வொரு விஷயமும் எப்படி வந்து பரிணமிக்குது, அந்த உலோகங்கள் வந்து எப்படி வேறு வேறு பரிமாணத்துக்கு போகுது, அதுல என்ன என்ன கலந்தா அது வேறு வேறு உலோகங்களா மாறுது அப்படிங்கிற ஒரு உயிரியல் விஷயத்தை இங்க வந்து இப்படி கூடகமா பேசுது. அது மாதிரி பூமி, வானம், சொர்க்கம் ஆகிய உலகங்கள், அக்னி, வாயு, சூரியன் ஆகிய தேவதைகள், ரிக்கி, அஜுர், சாம வேதங்கள் ஆகியவற்றின் ஆற்றலால் பிரம்மா யாகத்தில் நேர்ந்த குறையை சரி செய்கிறார். இந்த உண்மையை அறிந்த பிரம்மா எந்த யாகத்தை நடத்துகிறாரோ அந்த யாகம் நிச்சயமாக குறையின்றி நடைபெறுகிறது என்பதாக இந்த பார்க்கிறோம். அப்ப எங்கே வியாக்குதி ஹோமத்தின் அடிப்படையை அறிந்த பிரம்மா இருக்கிறாரோ அந்த யாகம் நிச்சயமாக வடக்கு நோக்கியதாக அமைகிறது. இத்தகைய பிரம்மாவை பற்றி கீழ் வரும் அடுத்த மந்திரமும் அதை பற்றி பேசுகிறது. அப்ப எங்கெங்கே யாகம் திரும்பி வருகிறதோ அங்கே பிரம்மா செல்கிறார் என்பதாக இங்க பார்க்கப்படுகிறது. அப்போ யாகங்களில் தவறுகள் நேர வாய்ப்பு உண்டு. குறைப்பட்ட யாக பலன், அதாவது குறைப்பட்ட யாகம் வந்து பலன் அளிப்பதில்லை. அந்த குறையை சரி செய்வதற்கான பரிகாரங்களை அறிந்த பிரம்மா இருந்தால் அந்த யாகம் வெற்றி பெற்று பலன் அளிக்கிறது. அது வடக்கு நோக்கியது என்பது வடக்கு நோக்கிய உத்தராயண பாதையை தேவயானம் அல்லது அச்சுராதி மார்க்கத்தை குறிப்பிடுகிறது. அப்ப புண்ணியம் செய்தவர்கள் செல்கின்ற பாதை எது? எனவே யாகம் செய்பவன் அந்த யாகத்தின் பலனாக புண்ணியத்தை பெற்று அச்சராதி மார்க்கத்தில் மேலுள்ள நிலை அடைகிறான் என்பது இந்த இடத்துல வருகின்ற விஷயமாக நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து இந்த 17வது பகுதி இதோட நிறைவு பெறுது இல்லையா? இப்போ இதோட 4வது அத்தியாயமும் நிறைவு பெறுகிறது. இப்ப 4வது அத்தியாயம் இந்த இடத்துல முடிச்சிட்டோம். அப்ப இங்க இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணுங்கிறத உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். அதாவது இவ்வளவு தூரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்த வேள்வி விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத்தினுடைய கருத்துப்படி நம்ம பார்த்தோம். அதை படிக்கிறவங்களுக்கு என்னமோ விவரமா சொல்லிட்டு வருது, வேள்விகளை பற்றி பேசிட்டு இருக்கு, ஏதோ யாகங்கள்லாம் இப்படி நடத்துவாங்க போல் இருக்கு, அப்போ ரிட்டர்ன் எல்லாம் இது தெரிஞ்சிட்டு இருப்பாங்க போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம அப்படிதானே படிக்கும் போது இருக்கு. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, இங்க வந்து நல்லா, அதாவது இந்த விஷயம் வந்து எப்படி சொல்ல வருதுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது யாகத்தை வெற்றிகரமாக செய்த பிரம்மா வந்து வடக்கு நோக்கி திரும்புகிறார் அப்படின்னு நான் சொல்றது இல்லையா, வடக்கு நோக்கி அமைகிறது அப்படின்னு சொல்ல வந்தது இல்லையா. இங்க வடக்கு திசை தான் வந்து குரு திசை. இப்ப நம்ம வந்து குரு தட்சிணாமூர்த்தி வந்து எதை பார்த்து உட்காந்துருப்பாரோ, தெற்கு பார்த்து உட்காந்துருப்பார். இதுதான் வந்து சாஸ்திரத்துல அங்கீகம். இப்ப ஏன் வந்து தட்சிணாமூர்த்தி தெற்கு திசையை பார்த்து உட்காந்துருக்காரு அப்படின்னா, இப்ப நாம வந்து தெற்கு திசை வந்து பித்ருக்களுடைய திசை, அதாவது அழிவு, அதாவது கீழே கிருஷ்ண கதி, இந்த பக்கம் வந்து சுக்ல கதி. இப்ப நீங்க வந்து தெற்கு நோக்கி போன யமனுடைய பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்கு வந்து யமனுடைய பாதை. அப்ப இங்க ஞான பாதை, அப்புறம் கீழே போகிற இருண்ட நிலைக்கு இந்த யமப்பாதைன்னு சொல்லுவோம். யமப்பாதைன்னா யமன் எப்படி இருக்கிறான், இருண்டனா இருக்கிறான், கருப்பா இருப்பான். அப்ப யமன் அப்படின்னாலே அங்க கருமை தான். அப்ப அது மாதிரி ஒரு இருண்ட நிலைக்கு போறதுதான் யமலோகம் அப்படின்ட்டு. அப்ப இங்க பித்ருக்கள் அப்படிங்கிற நிலையிலேயே அங்க கொண்டு போய் வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்ப அந்த இந்த விஷயத்த வந்து முழுமையா புரிஞ்சிக்காம ஒருத்தர் போயிட்டாங்கன்னா அவன் எங்க போவான், தெற்கு திசைக்கு தான் போவான். இப்ப இந்த பூமியில பிறவி எடுத்து நல்லா இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் எந்த பக்கம் போவான், வடக்கு திசைக்கு தான் போவான். அப்ப இங்க வடக்கு திசை தெற்கு திசை அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க ஞானத்தை நோக்கி திரும்பணும்னா வடக்கு பக்கம் திரும்பணும். அப்ப வடக்கு பக்கம் திரும்பினா மட்டும்தான் உங்களுக்கு சுக்ல பாதை. நீங்க ஞானத்தை நோக்கி போகாம உலக விவகாரங்களுக்குள்ள போயிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து கிருஷ்ண பாதை, கிருஷ்ணகதி. அப்ப கிருஷ்ணகதிங்கிறது தெற்கு நோக்கி திரும்பிக்க வேண்டியதா. அப்ப தெற்கு நோக்கி திரும்புறவனுக்கு என்ன ஆகும்னா, மீண்டும் மீண்டும் அந்த பிறவி சக்கரம் இருக்கு. ஏன்னா அந்த தெற்கு நோக்கி போற பித்ருக்கள் வந்து மீண்டும் பிறப்பாங்க இல்லையா, ஏன்னா அவங்க வந்து பிறவி இருக்கு. அப்ப அவங்க மீண்டும் மீண்டும் உடம்பு எடுத்து வந்துட்டே இருப்பாங்க. அப்ப அது மாதிரி இப்ப நாமளும் வந்து அஜ்ஞானத்தினால உடம்பு விட்டுட்டோம் அப்படின்னா நாம எந்த பக்கம் போவோம், தெற்கு நோக்கி போயிடுவோம். அப்ப தெற்கு நோக்கி நம்ம போனா நம்ம போற கதி என்ன, கிருஷ்ணகதி. அப்ப கிருஷ்ணகதியில போயிட்டோம்னா நமக்கு மீண்டும் பிறவி உண்டு, ஏன்னா நம்ம வந்து தப்பிக்க முடியாது. ஆக நம்ம பிறவி தப்பிக்கணும், இந்த பிறவியை நம்ம அடுத்த பிறவி வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எந்த பக்கம் போகணும், வடக்கு நோக்கி போகணும். அப்ப சுக்லகதியை நோக்கி போகணும். அப்ப இங்க சுக்லகதிங்கிறது என்னன்னா ஞானப்பாதை. அப்ப இங்க சாஸ்திரம் அதை தான் சொல்லுது. இங்க என்ன சொல்ல வருதுன்னா, இங்க ஞானத்தை சொல்லி கொடுக்கிற மகான்கள் குருமான்கள் எல்லாம் எந்த பக்கம் இருக்கிறாங்க, சுக்லகதியில போயிட்டு இருக்காங்க, சுக்லகதியில் இருக்கிறாங்க. அப்ப நம்ம அவங்களை பிடிச்சிக்கிட்டு நாமளும் போனோம்னா அவங்க பின்னாடியே நாமளும் அந்த சுக்லகதிக்கு போயிடலாம், அந்த ஒளிப்பாதையில நம்ம போயிடலாம். ஆனா நம்ம இது புரியாம நாம வந்து நம்ம போக்கில கண்டபடி வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா பித்ருக்கள் உலகத்துக்கு போயிடுவோம், அப்ப நம்ம மீண்டும் பிறவிக்கு வந்துருவோம். அதை வந்து இந்த வேள்வியை வச்சு இவ்வளவு ஒரு விலாவாரியா இந்த உபனிஷத் பேசுது. பட் இந்த வேள்வியின் மாதிரியே நிறைய பேர் புரிஞ்சுக்குவாங்க. ஆனா இதனுடைய சூட்சம ரகசியம் வந்து இதுதான், இங்க வந்து பிரம்மா அப்படிங்கிறது தான் குரு. அப்ப அந்த குருங்கிறவரு நம்ம நம்ம வழிபாட்டு முறைகள்ல நம்ம எப்படி வேணா வச்சுக்கலாம், தட்சிணாமூர்த்தியை வச்சுக்கலாம், தத்தாத்திரேயரை வச்சுக்கலாம், ஆதி சிவமாக வச்சுக்கலாம், பரம சிவமாக வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம், அது அவங்களுடைய மனோபாவத்தை பொறுத்தது. ஆனா குரு காட்டுகின்ற பாதை என்பது சுக்லகதி. அப்ப சுக்லகதி என்பது வடக்கு நோக்கிய திசை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப வடக்கு நோக்கிய திசைங்கிறதா அச்சராதி மார்க்கம் ஒளிப்பாதை என்று இந்த சாஸ்திரம் சொல்லி நமக்கு புரிய இருக்குது. அப்ப நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கீங்க. இந்த உபநிஷத்தினுடைய 14வது பகுதி வந்து 4வது அத்தியாயம் நிறைவு செய்யப்படுகிறது. அப்ப இந்த 4வது அத்தியாயத்தினுடைய நிறைவு பகுதி வந்து நமக்கு இரண்டு பாதைகள் இருக்கு, அச்சராதி மார்க்கம் என்ற ஒளிப்பாதை, கிருஷ்ணகதி என்கின்ற இருள் பாதை. அப்ப நாம இருள் பாதையில போகணுமா ஒளிப்பாதையில போகணுமா அப்படிங்கறத நாம தீர்மானம் பண்ண வேண்டியது நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இந்த 17வது பகுதி நிறைவு பெறுகிறது. அப்ப அடுத்தது இதனுடைய தொடர் வகுப்புகளை அடுத்த வகுப்பு வெள்ளிக்கிழமையில நம்ம பார்க்கலாம். இது ஒரு மிகப்பெரிய உபநிஷதம், அதான் நான் சொல்லிட்டே இருக்கிறேன். நிறைய அத்தியாயங்கள் இருக்கு. இப்பதான் நம்ம வந்து 5வது அத்தியாயத்துலயே வரோம். ஆனா இந்த அத்தியாயத்துக்குள்ள வரும்போது நமக்கு நிறைய வித்தைகள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். அதுக்குதான் இப்ப நிறைய வித்தைகள் இதுல இருந்து எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான், இதை தொட்டுட்டேன்னா எனக்கு எப்ப டைம் முடியும்னு என்னாலும் சொல்ல முடியாது. அதே மாதிரி இதை நம்ம எடுத்துட்டோம்னா இதுக்குள்ள இருக்கிற வித்தைகளும் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கணுங்கும் போது நிறைய வித்தைகள் போயிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு நமக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல. ஆனா இதெல்லாம் ஒவ்வொன்றும் செய்ய 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 நமக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் நடக்கும். இந்த மாற்றங்கள் நமக்கு என்ன உண்டு பண்ணோம்னா இறை அனுபூதியை உண்டு பண்ணும். அந்த இறை அனுபூதியை தான் நம்ம அடைய வேண்டிய இலக்குங்கிறத நீங்க புரியணும். ஏன்னா அனுபூதிங்கிறது அனுபவம். அப்ப இறைவனை நம்ம அனுபவம் ஆக்குவதற்கான ஒரு வாய்ப்பா நம்ம இதை பயன்படுத்தணும், அதை நீங்க புரிஞ்சுக்கீங்க. அப்ப நம்ம அடுத்தது வெள்ளிக்கிழமை வகுப்புல இதனுடைய அடுத்த அத்தியாயத்துல 5வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம்.
அப்ப இன்றைக்கு நான் நேரம் கருதி இந்த வகுப்பை இத்துடன் நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.